ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: செங்கணவன்பால் திசை முகன்பால். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த திருப்பாடல், 17வது திருப்பாடல், செங்கணவன்பால் திசை முகன்பால் தேவர்கள் பால், எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா, பொங்குன் கருங்குழலி நந்தம்மை போதாட்டி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை, நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ, பங்கையப் பூம்புணல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். தோழி பொருத்தியை அழைத்து இவ்வாறு பாடுகின்றார்கள். அந்த அழைத்தல் தான் பொங்குன் கருங்குழலி என்பது. அதை முதலிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பொங்குன் கருங்குழலி, பொங்கு என்பது இங்கு மனத்தை குறிக்கும். பொங்கு உன் கருங்குழலி என்றால் மனம் தங்கிய கருமையான கூந்தலை உடைய பெண்ணே. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால். செங்கணவன் என்றால் சிவந்த கண்ணை உடையவன் என்று திருமாலை குறிக்கின்றது. திசைமுகன் பால், ஒவ்வொரு திசை நோக்கியும் ஒரு முகமாக நான்கு முகங்களை உடைய பிரம்மா. அந்த பிரம்மாவிடத்திலும், தேவர்கள் பால் தேவர்களிடத்திலும், எங்கும் இல்லாததோர் இன்பம், மற்ற எவ்விடத்து உள்ளாரிடத்திலும் இல்லாத இன்பத்தை நம்பாலதா, எளியவர்களாகிய நம்மிடத்ததாக, எந்த இடத்திலையும் இல்லாத இன்பம் நம்மிடத்ததாக ஆக போகுது. யாரிடமெல்லாம் இல்லை? திருமாலிடத்திலும் இல்லாத, நான்முகனிடத்திலும் இல்லாத, தேவர்களிடத்திலும் இல்லாத, வேறு யாரிடத்திலும் இல்லாத ஒரு பேரின்பம் நமக்கு வசமாகும்படிக்கு, அந்த பேரின்பம் நமக்கு பேராகும்படிக்கு, நமக்கு பேராக கிடைக்கும் வண்ணம், நமக்கு பேராக கிடைக்கும் வண்ணம், அந்த பேரின்பத்தை பெறுவதற்கு நமக்கு என்ன தடையோ அந்த தடைகளை எல்லாம் நீக்கி கோதாட்டி அந்த பேரின்பம் நம்பாலதாக விளங்குவதற்கு ஏற்றபடி கோதாட்டி தடையாயிருக்கின்ற குற்றங்களை நீக்கி, தடையாயிருக்கின்ற குற்றங்களை நீக்கி. பேரின்பம் கிடைக்கணும்னா மல மாசுகள்லாம் நீங்கணும் இல்லையா? இப்போ திருமால் உலகம், பிரம்மா உலகம், தேவ உலகம், மற்ற எந்த உலகத்திலும் கிடைக்காத ஒரு சிறந்த போகமானது நமக்கு கிடைப்பதற்கு ஏற்றபடி இல்லையா, அதற்கு தடையாக உள்ள நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்கி, மலமாசுகளை எல்லாம் போக்கி போக்கி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இந்த நில உலகத்திலே நம் வீடுகள் தோறும் எழுந்தருளி வந்து, நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வந்து, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, செந்தாமரை மலர் போல அழகிய திருவடிகளை எளிமையில் தந்தருளும் வீரனை. சேவகன்னா வீரன். நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வந்து செந்தாமரை போன்ற தன் திருவடிகளை தந்தருள்கின்றான. ஏன்னா அவன் திருவடி இன்பம் தான் மேல சொன்னது. செங்கணவனிடத்திலும் திசைமுகனிடத்திலும் தேவர்களிடத்திலும் வேறு யாரிடத்திலும் இல்லாத பேரின்பம் என்பது என்ன? அந்த திருவடி சார்ந்து பெறக்கூடிய இன்பம் தான். அப்படி எந்த உலகத்திலையும் யார்ட்டையும் இல்லாத பேரின்பம், அந்த பேரின்பம் நம்மிடத்தில் விளங்குவதற்கு ஏற்ற வகையிலே அவன் அந்த திருவடி பேச்சு நமக்கு வழங்குகின்றான். அதை நம்ம பெறுவதற்கு எந்த மல மாசுகள்லாம் தடையா இருக்கின்றதோ அதையெல்லாம் போக்குகின்றான். போக்கி அந்த பேரின்பத்துக்கு உறைவிடமாகிய தன் திருவடினை வழங்குகின்றான். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கன் அரசை, அழகிய திருக்கண்களை உடைய நம் அரசனை, அடியோங்கற்கு ஆரமுதை, அடியவர்களாகிய நமக்கு ஆரமுதாக திகழ்பவனை, நங்கள் பெருமானை, நம்முடைய பெருமானை பாடி, வாயார நாம் பாடி துதித்து, நலந்திகளை அதனால் நலம் பெற்று விளங்கும் பொருட்டு, பங்கைய பூம்புணர் வாய்ந்து, பங்கயம் தாமரை விளங்கக்கூடிய இந்த அழகிய நீரிலே பாய்ந்து ஆடுவோமாக, நீராடுவோமாக என்று சொல்கின்றார். பங்கஜம் என்பது தமிழ் வழக்குக்கு இய பங்கயம் என்று சொல்லப்படும். பங்கம் என்பது சேறு, ஜம் என்பது தோற்றம், சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று தமிழிலே சொல்வார்கள். ஆக கிழங்கில் இருந்துதான் தாமரை முளைக்கிறது. இருந்தாலும் அந்த கிழங்கிற்கும் ஆதாரமாக சேறு இருப்பதனாலே சேற்றில் முளைத்த செந்தாமரை என்ற பொருளில் பங்கஜம் என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரிதான் உலகம் இறைவனிடத்தில் தோன்றும்னு சொன்னா மாயையிடத்தில் தான் தோன்றும். அந்த மாயைக்கும் ஆதாரமாக இறைவன் இருப்பதனால இறைவனிடத்திலிருந்து உலகம் தோன்றும் என்று உபனிடதங்கள் சொல்கின்றன என்பதற்கு நாம இதைத்தான் உதாரணமா காட்டுறோம். பங்கஜத்தை தான் சேற்றில் முளைத்த செந்தாமரைங்கிற அந்த தமிழ் வழக்கையும் காட்டுகின்றோம். ஆகவே சிவபெருமான் திருவடியை சார்ந்து பெறக்கூடிய இன்பம் எந்த உலகத்திலும் கிடைக்காத இன்பம். இவர்கள் மணிவாசக பெருமான் தத்துவ சுத்தி பெற்றவர்கள். தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி எல்லாம் பெற்று சிவபோகத்திலே திளைப்பவர்கள். ஆகையினாலே அவர்கள் மற்ற இன்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக தேவலோகத்தையும் பிரம்மலோகத்தையும் விஷ்ணுலோகத்தையும் தான் காட்டுவார்கள். இந்த உலகத்துல உள்ள பெரிய பெரிய இன்பங்கள் எல்லாம் கூட அவர்கள் காட்ட மாட்டார்கள். நமக்கு தேவலோகம், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம்லாம் அனுபவத்துல நாம அறியல. ஆனா இந்த உலகத்துல நாம இது இன்னும் பெறாத எத்தனையோ பெரிய பெரிய போகங்களை எல்லாம் பார்த்து வருகின்றோம் இல்லையா. நம்ம நம்ம நாட்டில் உள்ள பெரிய பெரிய மாநகரங்கள்லையும் இன்னும் உலகத்தில் ரொம்ப பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகள்லையும் வாழ்ந்தால் அந்த நாட்டை வாழணும்யா. அங்கெல்லாம் வந்து பண மதிப்பு கரன்சி வேல்யூ அவ்வளவு நிறையா இருக்குது, அதுக்கு ஏற்றபடி பல போகங்கள் இருக்குது. வாழ்ந்தால் அப்படி வாழணும், கொஞ்சம் வருஷம் அங்கே போய் சம்பாதிச்சு வந்தாலே போதும் அப்படிலாம் சொல்லி நாம் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நம்முடைய அண்டை நாடுகளை பார்த்து நாம் வியக்கின்றோம் இல்லையா. இதுக்கு மேலே நம்ம மேலுலகங்களை பார்த்ததில்லை. இவர்கள் தத்துவ சுத்தி பெற்று எல்லா புவனங்களையும் தத்துவங்களையும் கடந்தவர்கள். அதனால ஒரு உலக போகத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா கூட மேலுலகமாகி தேவலோகத்தை தான் அடிக்கடி சொல்வார்கள். ஆக நாம இங்கெல்லாம் வந்து நாம அமெரிக்காலேயோ ஐரோப்பாவிலேயோ மற்ற பொருளாதார மேம்பாடுடைய நாடுகளிலோ பெறக்கூடிய இன்பத்தை விட பல கோடி மடங்கு சிறந்த இன்பங்கள், இது மாதிரி பல கோடி மடங்கு அதிகமான ஆயுளோடு வாழ்ந்து தேவலோகம் பிரம்மலோகம், தேவலோகத்தினும் பிரம்மலோகம் மேலானது, அதைவிட திருமால் உலகம் இன்னும் மிக மேலானது. அங்கே உள்ள போகங்கள்லாம் நம்ம நாம் நினைத்து பார்க்க முடியாத சிறந்த போகங்கள். ஆமாம், ஆனால் அந்த உலகங்கள்லாம் கூட அப்படிப்பட்ட இன்பமயமான உலகங்களிலும் கிடைக்காத பேரின்பம் சிவபெருமான் திருவடியை சார்ந்து பெறக்கூடிய இன்பம் இல்லையா. என்னங்கிறோம் நாம் வந்து நம்ம போகம் முக்தின்னு வேறு வேறாக நினைக்கிறோம் இல்லையா. உலக போகம் அது முத்தி அப்படின்னு நினைக்கிறோம். முத்தி என்பது என்ன? அது இந்த உலக போகத்தை விட மிகச்சிறந்த வேறொரு போகம்தான். முத்தி என்பதே போகம்தான். தச காரியத்தில் பத்தாவது காரியமா முடிந்த முடிவா எதை சொல்றாங்க? சிவபோகம். ஆகவே சிவத்தை அனுபவித்தல் தான் அங்கே நிகழுது முத்தியில். ஏன்னா முப்பொருள்கள்ல அனுபவிக்கக்கூடிய தன்மை உயிர்களாகிய நமக்கு மட்டும்தான் இருக்குது. பாசம் ஜடம், அதுக்கும் அனுபவம் கிடையாது. சிவபெருமான் பேரறிவு பொருள், அவர் அனுபவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அதனால அவருக்கு அனுபவம் கிடையாது. பாசத்துக்கும் அனுபவம் கிடையாது, சிவத்துக்கும் அனுபவம் கிடையாதுன்னா காரணம் வேற, பாசம் ஜடம் அதனால அதுக்கு அனுபவம் கிடையாது. சிவபெருமான் அனுபவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், ஆகையினால அவருக்கும் என்ன கிடையாது? அனுபவம் கிடையாது. அவர் தான் முத்தி அடைந்த ஆன்மாக்களுக்கு, பாச நீக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்கு அனுபவ பொருளாக இருப்பவர் இல்லையா. அந்த அனுபவ பொருள் தான் பாச நீங்கிய ஆன்மாவுக்கு அனுபவத்தை ஊட்டும் பொருளாகவும் இருக்கிறது இல்லையா. அனுபவ பொருள்லாம் நாமளே அவர் அனுபவிச்சுக்கலாமா? நாமளா அனுபவிக்க முடியாது இல்லையா. தன்னுடைய அனுபவத்தையும் தானே ஊட்டுகின்றான். சிவானுபவத்தை அந்த சிவபெருமானை நமக்கு ஊட்டுவான் முத்தியில இல்லையா. தானே அனுபவ பொருளாகவும் இருக்கின்றான், அனுபவத்தை ஊட்டும் பொருளாகவும் இருக்கின்றான். ஆகவே தீங்கிறதுனால நம்ம ஒன்றும் விரக்தியே அடைய வேண்டியதில்லை. சில சிவபெருமான் ஞானத்தை தான் கொடுப்பார், போகத்தை வேற வேற கடவுள் கொடுக்குறாங்க. இருக்கட்டுமே, ஞானத்தினால பெறப்போறது என்ன? அதுவும் போகம் தானே. ஆகையினாலே இந்த அனுபவம் என்பது நமக்கு தான் இருக்குது. அப்போ அனுபவம் உள்ள நம்மளை வந்து எந்த அனுபவமும் அனுபவிக்காத, எந்த ஆசையும் வச்சுக்காத அப்படின்னு சொன்னா அதனுடைய இயல்புக்கு பொருந்துவதன்று, நம்முடைய இயல்புக்கு பொருந்தாது. அதனால சைவ சமயம் உனக்கு எந்த அனுபவமும் வேண்டாம், எல்லா ஆசையும் விட்டுரு என்று சொல்லவில்லை. உயர்ந்த அனுபவ பொருள் இருக்கின்றது, அதன் மீது ஆசை வையி, அந்த அனுபவத்தை பெறு, அது உனக்கு அழிவே இல்லாத பேரின்ப அனுபவமா இருக்கும் என்றுதான் சொல்கின்றதே ஒழிய இல்லையா. இன்பம் போல காட்டி கொஞ்ச காலத்துல நம்மை விட்டு பிரிந்து போய் நம்மளை ஏமாற்றி செல்லக்கூடிய அற்ப பொருளிடத்திலே ஆசை வைக்க வேண்டாம். தினைத்தனை பூவினில், தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. நினைத்தோறும் காணந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்த தேன் சுரியும், ஆனந்த தேன் சுரியும் புனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்றார். ஆகையினாலே அற்ப இன்பங்களிலே பற்று வைக்காமல், அற்ப புலனின்பங்களிலே பற்று வைக்காமல், பேரின்பமாகிய சிவத்திடம் பற்று வைக்க வேண்டும். சிவத்திடம் ஆசை வைக்க வேண்டும் என்றுதானே ஆசை பற்றே பாடியிருக்கின்றார். ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்கள்னா ஈசன் மேல ஆசை வைக்காதீங்கன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை இல்லையா. அப்படி அர்த்தம் இல்லை. ஈசனை வழிபட்டு காமிய பேர்களை கேட்டு கேட்டு ஈசனை வழிபட்டு இல்லையா, அப்படிப்பட்ட வழிபாடு வேண்டாம். ஈசனுடைய திருவடி இன்பத்துக்காகவே ஈசனை வழிபடணும். காமிய பேர்களை கேட்டு உலக பேர்களை கேட்டு வழிபடக்கூடிய நிலை கூட அத்துணை சிறந்ததன்று. ஏன்னா ஆசை அருமிங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா, நான் இறை வழிபாடு பண்ணிதான் என் ஆசையை நிறைவேற்றிக்கிறேன், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சுவாமிகிட்ட கேட்கிறேன் அவர் கொடுக்குறாருன்னா, சுவாமிகிட்ட அவருடைய திருவடி இன்பத்தை கேட்டு பெறுவதல்லவா சிறப்பானது இல்லையா. அவரிடம் போய் இந்த சிறிய பயன்களை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறோம், என்ன தேவை அளவுக்கு கேட்க வேண்டிதான், தேவைக்கு மேலே கேட்டால் அது துன்பத்துக்கே வழியாகும் என்று தான் அதற்கு நம்ம பொருள் பண்ணணும் இல்லையா. ஏன்னா நமக்கு திருவாசகத்தில் ஆசைப்பத்து இறைவன் திருவடி பேருக்கு ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன்னு பாடியிருக்கிறார், அதனோடு முரண்படக்கூடாது. அது மாதிரி திருமூலரும் எதன் மீதும் ஆசை வைக்காம எதையும் நினைக்காம சும்மருன்னு சொல்லலை, துண்ணி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு பின்னி கிடந்ததன் பேரன்பு தானேங்கிறார். என் பேரன்பு சிவபெருமான் திருவடியிலே பின்னி கிடக்கின்றது, அதை விட்டு வெளிவர முடியாமல் பின்னி கிடக்கிறதுங்க போது எவ்வளவு உறுதியாக அவர் சிவத்தை பற்றியிருக்கின்றார் என்பதை நம்ம பார்க்கணும். அதனால நாம நமக்கு ஆசை கூடாது, எந்த அனுபவத்திலும் பற்றியிருக்க கூடாது என்பது நம்ம இயல்புக்கு பொருந்தாது. பதி, பசு, வாசம், முப்பொருள்கள், அதில் நாம பசு, அது அனுபவமுடைய பொருள் நாம தான். நமக்கு சிவ இன்பம் தான் மேலானது. சரி சொல்றீங்க சார், சிவ இன்பம் தான் மேலானதுன்னு உலக இன்பம் பாருங்க, இப்போ உடனடியாக கிடைக்குது. இந்த சிவ இன்பம் இது என்னஜி கிடைக்கிறது, இல்லையா பல பிறவிகள் ஆகும் அப்படி இப்படிங்கிறீங்க. அதான் உலகாயுதம் சொல்வதெல்லாம் கேட்டால் நமக்கு மயக்கம் வருது. தாகத்தில் போகிறவனுக்கு பக்கத்தில் தண்ணீர் இருக்கு, அதை எடுத்து பிறகு தாகத்தை தீர்ப்பானா? எங்கேயோ பெரிய அமிர்தம் இருக்குன்னு நினச்சிட்டு தேடி அவனை தாகத்தோடு வருந்தி திரிகிற மாதிரிலாம் இருக்குது. உக்க பேச்சுலாம் உலகாயுதம் எளிதாக சொல்லிட்டு போகிறான். ஆனால் அந்த முத்தி பேரின்பம் இருக்குதே, அது எப்படி இருக்குங்கிற அதனுடைய சுவையை நாம் நம்மால் இயன்ற அளவு கொஞ்சம் கொஞ்சம் இப்பவும் பெறத்தான் முடிகிறது. சிவாலய தரிசனம் செய்வதன் மூலமும் சிவனடியார்களிடம் திருமொழி சாத்திர சம்பந்தமான கருத்துக்களை அளவலாவி மகிழ்வதன் மூலமும் ஞானாசிரிய பெருமக்களை தரிசிப்பதன் மூலமும் இல்லையா நமக்கு அந்த சிவ பேரின்பத்தினுடைய ஒரு சிறப்பு, அந்த சிவ பேரின்பம் கிடைத்தால் அது எப்படி இருக்கும் என்பதை நம்மால் அனுமானம் செய்து கொள்ள முடிகிறது. இன்னும் நேரடியாக அந்த இன்பத்தை பெறாட்டாலும், ஆகவே அப்படி ஒரு இன்பம் இருப்பது உறுதி. சிவபெருமானை பாட பாட என்ன நமக்கு உடல் சார்ந்தே இன்பம் கிடைக்குங்கிற உலகாயத்தன் சொல்றான். என்னையா இன்பம் கிடைக்க போது சிவபெருமான வழிபட்டுக்கிட்டு இருந்தா? நமக்கு உடம்பு இருக்கு, உடலை சார்ந்து புல இன்பங்களை பெற வேண்டியதானேங்கிறான் இல்லையா. இந்த உலகப்பற்றை விட்டால் அதுல என்ன ஆனந்தம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அருளந்து சிவம் அவனுக்கு அருமையா சொன்னார் என்னன்னா, இந்த கோபத்திலேயே எப்போதும் இருக்கிறவங்க என்ன கோபப்படாம சாந்தமாக இருப்பதனால என்ன ஒரு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சிருக்கவே மாட்டான். கோபப்படாமல் சாந்தமாக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சுகம் எந்த நேரமும் கோபத்திலே இருக்கவனுக்கு தெரியாது. அது மாதிரி ஆசையை விடுவதனால் வருகின்ற சுகம் எந்த நேரத்திலையும் ஆசையில் அழிஞ்சு கிடப்பவனுக்கு தெரியாது. நீ என்ன பண்ண, ஆசையை விடணும் கோபத்தை விடணும்னு ஏன் நினைக்கிற? விடணும் விடணுங்கிறத விட ஒரு நேர்த்தியான ஒரு வேலையை செய்ய விட்டு நீங்கிறதெல்லாம் தன்னால் விட்டு நீங்கும் இல்லையா. இந்த உலக மக்கள்லாம் வந்து அவர் தேவர் இவர் தேவர்னு யாரெல்லாமோ போற்றிக்கிட்டு இருக்காங்க, அந்த தேவர்கள் எல்லாராலையும் போற்றப்படுகின்ற தேவாதி தேவன் இருக்கின்றானே அவன் தான் எம் சிவபெருமான். அவனுடைய திருவடியை நீ போற்றி பரவு, உன்னுடைய உடலிலேயே ஒரு உனக்கு ஒரு இன்பம் கிடைக்கும், உடல் சார்ந்தே ஒரு இன்பம் கிடைக்கும். அதான் ரொம்ப ஆச்சரியம். அவனை போற்றி பாடுவதனால உடல் சார்ந்த ஒரு இன்பம், ஏன்னா உடலை விட்டுட்டு ஒரு இன்பம் பெறுவதுங்கிறது இப்ப நம்மளால முடியாது. உடல் வாயிலாகத்தான் நம்ம எந்த அனுபவத்தையும் பெறணும். உடல் வாயிலாகவே ஒரு இன்ப அனுபவம் அவனை போற்றி பாடுவதால் கிடைக்கும் என்று அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு உத்தரவாதம் அருள்கின்றார். உலகாயதனை நோக்கி சொல்கின்றார், குரோதமே குணமாய் இருந்தவர் சாந்தி நன்மை குறிக்கோளார். குரோதத்தையே குணமா வச்சிருக்கிறவன் சாந்தமா இருக்கிறதுனால வர்ற நன்மை அவனுக்கு தெரியாது. குரோதமே குணமாய் இருந்தவர் சாந்தி நன்மை குறிக்கோளார். அராகமே அணை ஓர்கள் ஆசை அறுத்த இன்பம் அறிந்திடார். அராக தத்துவத்திலேயே ஒருத்தன் அழுந்துறான்னா அவனுக்கு உலக ஆசை தான் மேலோங்கும். 36 தத்துவங்களின் தொழிற்பாடுல அராக தத்துவத்தின் தொழிற்பாடு படிச்சிருக்கிறோமே, ஆசையை விளைவித்தல். தேசரிய அராகம் தன் கண்மத்திற்கு ஈடாய் பெற்றதனில் ஆசைதனை பெருகுவித்தல் என்று சிவபிரகாசத்துல அராக தத்துவத்தின் தொழிற்பாட்டை சொன்னார். அராக தத்துவத்தையே சார்ந்தா என்ன உண்டாகும்னா ஆசை, உலக ஆசை தான் மேலும் மேலும் அதிகரிக்கும். அப்படி உலக ஆசையை வளர்க்கிறவன் பற்றற்ற நிலையில கிடைக்கக்கூடிய இன்பத்தை பத்தி அவன் தெரிஞ்சுக்க மாட்டான். அராகமே அனை ஓர்கள் ஆசை அறுத்த இன்பம் அறிந்திடார். அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பராவு தேவர் பராவு தூய பராபரன் அடி பற்றி நீ விராவு, மெய்யில் விடாத இன்பம் விளைந்திடும் இது மெய்மையே. மெய்யில் விடாத இன்பம், உடல் சார்ந்தே உனக்கு ஒரு சிறந்த இன்பம் கிடைக்கும். பெருமானை தோத்திரப்பாளர்களை பாடி துதிப்பதனால இது மெய்மையே என்று உறுதியாக சொல்கின்றார். கடைசியில் முடிக்கும் போது அப்படி உறுதியாக முடிக்கின்றார், இது உண்மையேன்னு சொல்லி. ஆகவே தேவார திருவாசங்களை பாராயணம் செய்வதிலே நாம் மிகுந்த ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய சந்தான குரவர்களும் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு பெரிய உபதேசமாகும். அதனால தான் இங்கே சொல்கின்றார், யாரிடமும் இல்லாத இன்பம். அப்பர் பெருமான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்து சொல்றார், இந்த தேவலோகம் பிரம்மலோகம் திருமால்லோகம்லாம் பாவம், இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா, இவன் இங்கே நல்ல சுவையான பதார்த்தங்களை உண்டு என்ன, அதுக்கப்புறம் வந்து இல்லறத்திலே இருந்து பல்வேறு போகங்களிலே திளைத்து அல்லது பெரிய அரச பதவியிலே நாட்டுக்கு ராஜாவாக இருக்குது, இதெல்லாம் தான் பெரிய போகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஆட்கள்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் இன்பம் தான்ப்பா இல்லைன்னு சொல்லலை, இல்லைன்னு சொன்னால் அவன் கோச்சிட்டு போயிடுவான், இதெல்லாம் இன்பம் தான், ஆனால் இதை விட சிறந்த இன்பமாக இருப்பவன் யார் தெரியுமா அப்படின்னு, யாருன்னா இடைமருதுவில் இருக்கிற ஈசன். இல்லை அவன் எனக்கு ஒன்றும் இன்பமாகவே இருந்ததில்லை, என்ன நீ அவனை அடைஞ்சு பார், அவனை அடைந்தவருக்கு அவன் இந்த போகங்களை விடையெல்லாம் சிறந்த போக பொருளாக திகழ்வான், அடையாத வரைக்கும் தான் வினை போகத்தை ஊட்டக்கூடிய ஒரு கண்டிப்பான அரசன் மாதிரி இருப்பான், ஆனால் அவனையே சரண் புகுந்துட்டா அவனே சிறந்த போக பொருளாக திகழ்வான். அந்த போகம் எப்படி இருக்கும், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன், யாருக்கு தன்னடைந்தாருக்கு, தன்னடைந்தாருக்கு யார் இனியன், இடைமருதனே இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே, இடைமருதன் தன் அடைந்தார்க்கு தன்னை அடைந்தவருக்கு இனியன், எதை விடலாம் இனியன், கனியனும் இனியன் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் பனிமலர்குடர் பாவை நல்லாரினும் இனியன் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன். அந்த இனியனை விட்டுட்டு வேற எதுல இன்பம் இருக்குன்னு தேடி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய திருவடியை நீங்கள் சரண் புகுந்து விடுங்கள்னு சொல்லி அப்பர் பெருமான அற்புதமான பெரிய உபதேசம் அது. ஆகையினாலே அது உலகப் பெயர்களை நமக்கு அன்றாட வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய உலக பெயர்களை சொல்லி நம்முடைய ஒரு பெரிய பிரமிப்பூட்டுகின்ற ஒரு அரச பதவியும் சொல்லி அந்த அரச பதவி என்னது, இந்த கனி கட்டிப்பட்ட கரம்பு பனிமலர் குலை பாவை நல்லார் இது போன்ற போகங்களையெல்லாம் வந்து நிறைய அனுபவிப்பதற்கு வாய்ப்பும் வசதியும் உள்ள ஒரு நிலைதான் அரச பதவி. அந்த அரச பதவியிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட இடைமருதனை அடைக்கலம் புகுந்து கிடைக்கக்கூடிய இன்பம் மிகவும் சிறந்த இன்பம்னார் இல்லையா. அதுக்கும் மேலே இங்க மணிவாசக பெருமான் இந்த கனி கட்டிப்பட்ட கரும்பு உலக மண்ணாளும் பதவி இதற்கும் மேலாக உள்ள தேவலோகம் அதற்கும் மேலாக உள்ள பிரம்மா திருமால் இவருடைய உலகங்கள் எங்கும் கிடைக்காத பேரின்பத்தை நமக்கு எப்படி வழங்க வருகின்றார், என்ன நம்மை வந்து அங்கு அழைத்து சென்றா இல்லை நம் இல்லங்கள் தோறும் அவர் எழுந்தருளி வருகின்றார், அவர்கள்லாம் தத்தம் உலகங்களிலேயே இருக்கின்றார்கள் அங்கெல்லாம் செல்லல காத்து கிடக்கின்றார்கள், இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி என்று திருவாசகத்திலே திருவம்மானையிலே பாடி அருள்வார், அவர்கள்லாம் அவரவர் வானுலகங்கள் தான் இருக்காங்க, சிவபெருமான் இந்த பூவிக்கு தான் வந்து அருள் செய்கிறார், அதனாலதான் அவர்கள்லாம் வருந்தி புவனியில் போய் பிறவாமே நாளெல்லாம் போக்குகின்றோம் அவமே, இது வீணாக போக்குகின்றோம் நம்முடைய உலகத்தில் இருந்துட்டு இல்லையா, இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என்று சொல்கின்றார், ஏன்னா அடியார்களை ஆட்கொள்ள அவன் இந்த புவனிக்கு எழுந்தொழி வருகின்றான், புவனி சேவடி தீண்டினன் காண்க சிவனன யானும் தேரினன் காண்க என்றார் இல்லையா. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அந்த பொற்பாத பேரு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தடையாய் உள்ள குற்றங்களை எல்லாம் போக்கி அருள்கின்றார், நம்மை கோதாட்டி குற்றங்களை நீக்கி செங்க எப்படி எல்லா உலகத்திலும் இல்லாத இன்பம் அது அது அந்த இன்பம் வந்து என்ன இன்பம்னா அந்த திருவடி இன்பம், அந்த திருவடியை தருவதற்காக இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, ஆக இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இல்லம் என்று சொல்லும்பொழுது நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் போன்ற நாயனாருடைய இல்லத்துக்கே எழுந்தருளி அவர்களை எல்லாம் ஆட்கொண்டிருக்கின்றார், பேரின்பம் உத்தி வழங்கி இருக்கின்றார், ஆகவே அந்த முறைமையிலும் நாம் பொருள் கொள்ளலாம், நம்முடைய உடம்பு உயிர் நாம உயிர் நமக்கு இந்த உடம்பு ஒரு இல்லம் என்று சொல்லப்படும் இல்லையா, என்பினால் களி நிறைத்து இறைச்சி மண் சுவர் எரிந்து இது நம் இல்லம் என்பார் ஞானசம்பந்த பெருமான் திருவாரூர் பதிகத்தில், ஆகவே இந்த உடம்பு நமக்கு இல்லமாக இருக்கிறது, இந்த உடம்பையே பக்குவ நிலையில் இந்த உடம்பையே கோயிலாக கொண்டு பெருமான் எழுந்தருள்வார், புன்புலால் யாக்கை புரைகுறை கணிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என்று பாடுவார், எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் தியானிதர் கிழமை கைமாறி என்று பாடுவார், அப்படி உடலை உயிருக்கு இல்லமாக கொண்டு உடலையே கோயிலாக கொண்டு எழுந்தருளுதல் என்பதை இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பதை கொள்ளலாம், இல்லங்களுக்கு எழுந்தருளுவதையும் கொள்ளலாம், செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அங்க பாருங்க திருமாலை செங்கன் அவன்பால் என்றார், செங்கன் அவருடைய சிவந்த கண்ணை குறிப்பிட்டார், ஏன்னா அவருடைய உலகத்திலே எத்தனையோ போகங்கள் இருக்கின்றன, அவரிடம் மிகுந்த பக்தி செலுத்தி பல பக்தர்கள் அவருடைய உலகத்தை அடைந்து அங்குள்ள போகங்களை எல்லாம் இன்பங்களை எல்லாம் நுகர்ந்து வருகின்றார்கள், ஆனால் அந்த திருமாலே தனக்கு அந்த சக்கர பேரு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் மலர்களாலே பெருமானை அர்ச்சித்து வந்தார், அதிலே ஒரு மலர் குறையவும் தாமரைக்கண்ணன் என்ற ஒரு பெயர் தனக்கு வழங்கப்பெறுதலை நினைத்து பார்த்து தம்முடைய கண்ணையே ஒரு தாமரையாக இடந்து அங்கே அர்ச்சனை செய்தார், ஆக அவருக்கே தாம் வேண்டிய போகத்தை சிவ வழிபாடு மூலமாகத்தான் பெற வேண்டியுள்ளது என்பதை குறிப்பாக உணர்த்துகின்ற முறையிலே செங்கனவன்பால் என்று அங்கே திருமாலை குறித்தார் இல்லையா. அப்படி குறித்து விட்டு அந்த அவருடைய அதாவது தெய்வங்கள்னா திருக்கண் நோக்கம் செய்யும், தன் பக்தர்களிடத்தை திருக்கண் நோக்கம் செய்யும், திருமால் திருக்கண் நோக்கம் செய்கின்றார். அந்த திருக்கண்ணையே சிவபெருமானுக்கு அர்ச்சனையாக அவர் படைத்திருக்கின்றார். அப்ப சிவபெருமான் எப்படிப்பட்ட திருக்கண் நோக்கம் உடையவனாக இருக்க வேண்டும்? அதைத்தான் அங்கன் அரசை. திருமாலின் கண்ணை குறிப்பிட்டவர் பெருமானை குறிப்பிடும் போதும் அங்கன் அரசை என்று குறிப்பிடுகின்றார். அந்த திருமாலுக்கும் அரசனாக இருந்து அவர் மீதும் அருட்கண்ணோட்டம் செலுத்திய பெருமான். அம்கண் என்றால் அழகிய கண். கண்ணுக்கு அழகு என்பது என்ன? கண்ணோட்டம். கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் என்பார் வள்ளுவர். கண்ணோட்டம்னே ஒரு அதிகாரம் வைத்திருக்கின்றார். அதாவது தன்னோடு நன்கு பழகியவர்கள், தம்மீது தன்னுடைய அன்புக்கு உரியவர்கள், பழக்கம் உடையவர்கள், அவர்களை பொது இடங்களில் பார்க்கும்போது யாரோ மூணாவது ஆள் போறாங்க மாதிரி போகக்கூடாது இல்லையா. இவர் இன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேல ஒரு தனி கனிவு காட்ட வேண்டும். அதுதான் கண்ணோட்டம் என்பது இல்லையா. சில இடங்கள்ல கண்ணோட்டம் காணக்கூடாது. பொதுவாக நடந்து கொள்ள வேண்டிய இடங்கள்ல பொதுவாக நடக்கணும். அது வேற. அது களி அப்படி நடந்தா அது களி கண்ணோட்டம்னு ஆயிரும். மிகுதியான கண்ணோட்டம் கூடாது. விதிமுறைகள் படி வேலையை செய்யணுங்கும் போது விதிமுறைகள் படிதான் செஞ்சு ஆகணும். ஆனா அந்த மாதிரி இடங்கள் தவிர மற்ற சாதாரண சந்தர்ப்பங்கள்ல நமக்கு பழகியவர்கள், நம்முடைய உறவினர்கள் இல்லையா, அதுவும் குறிப்பாக அடியார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கண்ணோட்டம் இருக்க வேண்டும். நமக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து அங்கே அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். அந்த கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண்ணுக்கு அது பயன், கண்ணு கண்களினால் பயன் இல்லை என்று வள்ளுவர் சொல்வார். கண்ணுக்கு ஒரு அழகே கண்ணோட்டம் தான் இருக்கு. அம் கண் என்று சொன்னால் அழகிய கண். கண்ணுக்கு அழகு என்பது என்ன? கண்ணோட்டம் வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த கண் நோக்கினாலே திரு நயனத்தினால் நோக்குவதன் மூலமாக அந்த கண்ணருளை பொழிபவன் எம்பெருமான். ஆகவே இந்த செங்கணவனுக்கும் இவன் அங்கன் நோக்கம்தான் அவனுக்கும் பேர் அருளியது. ஆகவே திருமாலை செங்கணவன் என்று குறிப்பிட்டதுக்கு ஏற்ப அந்த செங்கணவனாகிய திருமாலுக்கே அருள் புரிந்த அருட்கண் நோக்கம் உடையவர் பெருமான் என்பதை அங்கன் அரசை அவருக்கும் அரசனாக திகழ்கின்றவர் அங்கன் அரசை என்றார். அது மாதிரி நான் பிரம்மா என்ன பண்றார்? நான் முகன் திசைக்கு ஒரு முகமாக நான்கு திசைகளையும் நான்கு முகங்களும் நோக்கி கொண்டிருக்கின்றன. அவ்வளவுதான். அவர் இறங்கி வந்து எதுவும் அருள் பண்ண போவதில்லை. ஆனா பெருமான் இங்கு நம் இல்லங்களோறும் எழுந்தொருளி வருகின்றார். ஆகவே அவன் நான்கு முகங்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் இல்லையா, எந்த திசைக்கும் போய் நேரடியா போய் இந்த பேரின்பத்தை அவனால தர முடியாது இல்லையா. ஆனா இவர் திசைதோறும் திசைதோறும் சென்று அங்கு ஒவ்வொரு இல்லந்தோறும் பக்குவ ஆன்மாக்களின் மெய்யடியார்களின் இல்லந்தோறும் சென்று அவர்களுக்கு பேரின்பம் உதவுகின்றார். ஆகவே அந்த பிரம்மாவினும் மேம்பட்டவர் என்பது மாதிரி தேவர்கள் வாழும் இல்லாத இன்பம் என்பதை உணர்த்துவதற்கு அடியோங்கற்கு ஆரமுதை என்றார். ஏன்னா தேவர்கள் அமுதம் உண்டு ஒரு இன்ப வாழ்வு வாழ்கின்றார்கள். அந்த அமுதம் பார்க்கடல் அமுதம் உண்டு பெறக்கூடிய அந்த இன்பத்தை விட இங்கு சிவமே என்ன என்னவாக இருக்கின்றது? ஆரமுதாக இருக்கின்றது. பார்க்கடல் அமுதத்தை விட இந்த சிவமே அமுதமாக நமக்கு அனுபவம் ஊட்டுகின்றதே, இதுதான் பேரின்பம். ஏன்னா பார்க்கடல் அமுதம் எப்படி கிடைத்தது? என் ஆழகால விடம் எந்த பார்க்கடலை தோன்றுச்சோ அந்த பார்க்கடல தான் அந்த அமுதம் தோண்டி இருக்குது. அந்த ஆழகால விடம் அதால் துரத்தப்பட்டு தேவர்கள் எல்லாம் அஞ்சு ஓடினர். அவர்களிடமிருந்து சிவபெருமான் அந்த விடத்திலிருந்து சிவபெருமான் அவர்களை காத்து அருளினார். அந்த விடத்தை தாம் ஏற்று அமுதத்தை அவர்களுக்கு வழங்கினார். அவரால் வழங்கப்பட்ட அந்த அமுதமே அவ்வளவு சிறந்ததுன்னா இப்ப அவரே ஒரு அமுதமா இருக்கிறார் அந்த பெருமானே, அவரே அப்போ அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அந்த அந்த சிவமாகிய அமுதம் எப்படி இருக்கும்? ஆனா அது அடியார்களால தான் பெறப்படக்கூடிய அமுதமா இருக்குது. அதான் அடியோங்கற்கு ஆரமுதை என்ற. ஆகவே அமுதம் உண்டு வாழும் தேவர்களிடத்தும் பெற முடியாத இன்பத்தை இவனே அமுதமாக இருந்து நமக்கு வழங்குகின்றான் என்பதற்காக அடியோங்கற்கு ஆரமுதை என்றான். இப்படியெல்லாம் இருப்பவன் யாரு? நம்முடைய பெருமான் தான் இல்லையா. வழி வழியாக அவனை வழிபட்டு வருவோமே, வழியடியோமா இருந்து பல அடியாரா இருந்து வழிபட்டு வருகிறோமே எத்தனையோ பிறவிகள்ல. அந்த உரிமை கருதி நங்கள் பெருமானே என்கின்றான். இப்படியெல்லாம் இருக்கின்ற நம்முடைய பெருமானை பாடி நலந்திகளை பாடுவதனாலே என்னது நலம் விளையுது இல்லையா. ஒரு நோய் நம்மிடம் இருக்கும் என்றால் அதுக்கு மருத்துவர் இதுதான் மருந்துன்னு சொல்லிட்டா வேலை வேலைக்கு அந்த மருந்தை சாப்பிட வேண்டும் அல்லவா. அதில் நாம தொய்வு காட்டக்கூடாது. அதை சாப்பிட்டு வர தான் அந்த நோயானது படிப்படியாக நீங்கும். படிப்படியாக நோயை நீக்குவது தான் நல்ல மருந்து பெரியவர்களே சொல்லுவாங்க இல்லையா. எல்லாம் இப்போ எல்லாம் உடனடி நிவாரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் வேறு தகாத விளைவுகளை ஏற்படுத்தும், பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்கின்றார்கள். படிப்படியாக அது குணமாகணும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அவனை திருமுறைகளால் பாட பாட, தேவார திருவாசங்களால் துதிக்க துதிக்க என்ன இந்த ஆன்மாவை பிணித்திருக்கின்ற மல நோய் நீங்கும், ஆன்மா நலம் பெறும். ஆன்மாவுக்கு நலம் அதுதான். மல நோயிலிருந்து நீங்கி திருவருளை மேல்மேலும் சார்ந்து வருதல், அதுதான் ஆன்மாவுக்கு நலம். அதுக்கு அவனை போற்றி பாடுதல் தான் வழி. ஆகை நாளை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழங்க. இல்லையா, பாடுவதனால உள்ளம் கசியும், உள்ளம் கசிந்து உள்ளம் பண்பட்டால் அதுதான் ஆன்மாவுக்கு நலம். அத முந்தைய பாடல் ஒன்றினையே சொல்லியிருக்கின்றார் அல்லவா, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக. பாடுவதனால என்ன விளைவு ஏற்படுது? உள்ளம் உள்ளுக்கு நின்று உருகின்றது. அதனால என்னது? ஆன்மாவுக்கு நலம் விளைகின்றது. உள்ளம் உருவதனால நலம் விளைகின்றது இல்லையா. ஆகவே ஆகவே எம்பெருமானிடம் அன்பு கொண்டு கசிந்து உருக வேண்டும், அதுதான் நலம். அந்த நலம் தன்னிடம் இல்லை என்று எதிர்மறையில் வைத்தும் மணிவாசக பெருமான் பாடியிருக்கின்றார். அது தாழ்வெனும் தன்மையில் பாடுவது. அந்த நலம் வந்து அவர மாதிரி வேற யாருக்கு இருக்க முடியும்? தாழ்வெனும் தன்மையிலிருந்து பாடுகின்றார். கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி என்று அந்த நலம் தன்னிடம் இல்லாததாக பணிந்து பாடியிருக்கின்றார். ஆகவே அங்கும் நலம் என்ற சொல் வருகின்றது. இதற்கு முன்பு விண்ணுக்கு ஒரு மருந்து என்பதிலும் வருகிறது, இங்கேயும் வருகிறது. இந்த நலம் எல்லாம் ஆன்மாவின் நலம். அது இறைவனுடைய கருணையை உணர்ந்து கசிந்து உருகுவதன் மூலம்தான் ஆன்மா நலம் பெற முடியும் இல்லையா. ஆகவே ஒருவர் சகஜமாக அவர் அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்னா அவர் நலமடைந்து விட்டார்னு அர்த்தம். சகஜமா எல்லா வேலைகளையும் பார்க்கிறார், அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா அவர் நலமடைந்து விட்டார், நோயிலிருந்து குணமாகிவிட்டார்னு அர்த்தம். அதே மாதிரி பெருமானை நினைந்து உள்ளம் உருகுகின்றோம் என்று சொன்னால் ஆன்மாவாகிய நாம் நலம் பெற்று வருகிறோம். அதுதான் நமக்கு நலம். அதுதான் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். தங்கள் பெருமானை பாடி நலம் திகழ அங்கய பூம்புணர் பாய்ந்து ஆடையலோர் என்பாவார். தாமரை மலர்கள் விளங்குகின்ற இந்த அழகிய புனலிலே, பூம்புணர் அழகிய புனலிலே பாய்ந்து ஆடுவோமாக என்று அருமையாக சொல்கின்றார். அதிலே ஒரு கருத்து, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை என்றார். சேவகன் என்பது அங்கு வீரன் என்று பொருள்படும். இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இந்த திருவடியை வழங்குகின்ற வீரன் சொன்னார். இதுல வீரம் என்ன இருக்கின்றது? அவர் இல்லத்தை, நம்முடைய இல்லத்தை எழுந்தருள்வதற்கு யாராவது தடுக்க போறாங்களா? அவர்களோடு போரிட்டா அவர் வந்து நம்ம இல்லத்துக்கு எழுந்தருளணும். இங்க சாமி வீரன் தான், ஆனா இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது என்ன வந்ததுன்னா, மல மாசுகளை, நம்முடைய மல மாசுகள் நம்மை விட்டு நீங்க மாட்டோம்னு அவை உறுதியாக இருக்கின்றன இல்லையா. சுவாமி நம்முடைய வினைகளோடு போரிடுகின்றார், போரிட்டு நம்முடைய வினைகளை வீழ்த்துகின்றார். அஞ்செழுத்தின் மயமாக இருந்து அதை செய்கின்றார். வல்லவாறு சிவாய நமவென வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சும் என் நாவிற் கொண்டேன் இல்லையா, தில்லை திருப்பதிகத்துல. அத நல்லம் திரு நல்லம் பதிகத்துல சொன்னார், வல்லவாறு சிவாய நமவென நல்லம் மேவிய நாதன் அடிதொழ வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. ஆகவே சிவாய நம என்று சொன்ன அந்த சிவாய நம என்ற அந்த அஞ்செழுத்திலே எம்பெருமான் விளங்கி இருந்து நம்மை அழிக்க வருகின்ற வினையை அவன் அழித்தருள்வான். ஆகவே அந்த வினைகளை அவன், நம்முடைய வினைகளை அவன் வெற்றி கொள்கின்றான். நம்முடைய வினைகளை நமக்கு மேலும் மேலும் பிறப்பை தருவதற்காக வருகின்ற வினைகளை அவன் வேறறுத்து வெற்றி கொண்டு இல்லையா நம்முடைய பிறப்பையும் அறுத்து விடுகின்றான். அதான் பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்களர்கள் வெல்க என்ற அந்த திருவடிகளுக்கு வெற்றி உண்டாகுக. வினைகளோடு அந்த திருவடிகள் வெற்றி அடைந்து என்னுடைய பிறப்பு அறுக்கப்படுவதாகுக. அப்படிதான் பிறப்பை அறுத்திருக்கின்றார். அப்படி பிறப்பை அறுத்த அவனுடைய திருவடிகளுக்கு, பிறப்பை அறுக்கும் இயல்புடைய அந்த திருவடிகளுக்கே வெற்றி உண்டாகட்டும், வினைகள்லாம் தோற்று போகட்டும் என்று சொல்லி வெல்க வெல்கன்னு திருவடி மேல வச்சு வெல்க வெல்கன்னு சொல்றாரு பாருங்க. அந்த திருவடிக்கு வெற்றி சிறப்பு. அப்போ அந்த வீரத்துக்கு தான் வெற்றி பரிசாக கிடைக்கும். சுவாமி வந்து ஏன் கடல் அணிந்திருக்கின்றார்னா, போரிலே வெல்வோம் என்று உறுதியெடுத்து கடல் அணிவார்கள் போர் வீரர்கள். சுவாமியும் என்னன்னா, இந்த ஆன்மாக்களை பிணித்திருக்கும் கள்ள வினைகளை என்ன வெற்றி கொண்டு இந்த ஆன்மாவின் பிறப்பை அறுப்போம் என்று சூளுரைத்து வீரக்கடல் அணிந்திருக்கின்றாராம் பெருமான். போச்சி பகுரடியில் சொல்றார் உமாவதி சிவம், கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும், கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும் என்று சொல்கின்றார். வீரக்கடல் சொல்றார் பாருங்க. அதனாலதான் இங்க கோதாட்டின்னு சொல்லும் பொழுது அந்த கள்ள வினைகளை எல்லாம் போக்கி என்பது குறிப்பிடப்படுகின்றது. கள்ள வினைகளை எல்லாம் போக்கி அவற்றை வெற்றி கொண்டு இல்லையா நம்முடைய இல்லத்துக்கு எழுந்தருளி திருவடியை தரக்கூடிய அந்த கள்ள வினையை வெற்றி கொண்ட வீரனை, அதான் சேவகனை என்று அங்கே குறிப்பிட்டார், வீரனை என்று குறிப்பிட்டார். அதனாலதான் வினையை வெற்றி கொண்டு நம்முடைய பிறப்பை அறுக்கின்ற அந்த பிஞ்சகனுடைய திருவடிகள் எப்போதும் அந்த வினைகளை வெற்றி கொள்வதாக என்ற பொருளில் தான் பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்களர்கள் வெல்க என்று குறிப்பிட்டார். ஆக இந்த அளவிலே இந்த 17 திருப்பாடலுடைய சிந்தனை நிறைவு செய்து கொண்டு வந்து, எந்த உலகத்திலும் கிடைக்கப்பெறாத ஒரு பேரின்பத்தினை சிவபெருமான் தன் அடியார்களுக்கு வழங்குகின்றார். என்ற ஒரு அருமையான உண்மையினை இந்த 17வது திருப்பாடல் மூலமாக அறிந்து கொண்டோம். ஆக நமக்கு இன்ப நாட்டம் உள்ளது. அது மட்டுமன்று இன்பமானது நமக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளது. ஆனால் இந்த திருவடி இன்பம்ங்கிற முத்தி இன்பம் அது எத்தனையோ பிறவிகள் கிடைத்து கிடைக்கக்கூடியது அப்படிங்கும் போது நமக்கு அதில் ஊக்கம் குறைந்து விடுகின்றதே என்று நாம் நினைக்கலாம். அப்போ உமாபதி சிவாச்சாரிய சுவாமி சொல்கின்றார், சிவபெருமான் ஒன்றும் என்ன அவர் ஒன்றும் காலத்தை நீட்டிப்பவர் அல்லர். சும்மாவா எந்த உலகத்திலையும் கிடைக்காத பேரின்போம் நம்முடைய திருவடி இன்போம் அதை உங்களுக்கு அவ்வளவு லேசில் கொடுத்துருவோனா இல்லையா? இன்னும் பல பிறவிகள் பிறந்து பிறந்து வாங்க, என்ன அதெல்லாம் பார்த்து சமயம் பார்த்து தான் கொடுப்போம் இல்லையா? உலகத்தில் சிலர் வந்து வந்து நமக்கு சில உதவிகளை பண்ணக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவ்வளவு லேசில் செஞ்சிருவோமா? அதுவா செய்வோம், போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு அழைக்கழிப்பதெல்லாம் பார்க்கிறோம் நாம். அதை மாதிரி சிவபெருமானும் யாரிடமும் இல்லாத ஒரு பேரின்பத்தை வைத்துக்கொண்டு அதை நமக்கு வழங்குவதற்கு இல்லையா பல பிறவிகள் நம்மை அழைக்கழிய செய்கின்றார் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். அந்த பேரின்பத்தை பெறுவதற்கு நமக்கு அவரிடத்திலே அன்பு பெருக வேண்டும். ஏன்னா அன்பு பெருக வேண்டும்னா பார்த்தீங்களா, யாரா இருந்தாலும் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் உதவி செய்யறாங்க. சிவபெருமான் கூட ஒன்னு எதிர்பார்க்கிறார், அவர் மேல ரொம்ப அன்பு நம்ம பெருக்கினாதான் அந்த இன்பத்தை கொடுப்பாராங்க. அப்படி அல்ல, அந்த இன்பமே அந்த அன்பின் வழியாக அனுபவிக்க கூடியது. அந்த அன்பின் வழியாகத்தான் அந்த இன்பத்தை நாம அனுபவிக்கவே முடியும். வேற வழிமுறையே அதுல இல்ல. திரும்ப திரும்ப நம்ம சித்தியாருக்கு தான் வர வேண்டியது இருக்கு. சுவாமி என்ன பண்றாரா, மற்ற எல்லா பற்றுகளையும் விட்டு யாரு தன் திருவடியிலே பற்று வைக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன பண்றாரா, பொறுப்பறிய பேரன்பை அருளி. அவர் மேல நம்ம கொஞ்சம் பற்று வைத்தா போறோம், கொஞ்சம் அன்பு வைத்தா போதும், அந்த அன்பை பெருக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சிருவார். என்ன பொறுப்பறிய பேரன்பா, ஏன்னா அந்த அன்பே வந்து அவ்வளவு இன்பமா இருக்குது. அந்த அன்பினால் பெறக்கூடிய இன்பம் அது தனி. அன்பினால் இன்பம் ஆறுவார் பெரிய புராணம். இது சுவாமியே கொடுக்கின்ற இலக்கணம். திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்து அடியார்களை பற்றி நம்பி ஆரூருக்கு அந்த அடியார்களின் இயல்புகளை எடுத்துரைக்கின்ற போது சுவாமி சொல்கின்றார், இந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர், அன்பினால் இன்பம் ஆறுவார். எம் மீது வைத்த அன்பினால் இன்பத்தை நுகர்பவர்கள், சிவானந்தத்தை நுகர்பவர்கள் சொல்றார். அப்போ எங்கும் கிடைக்காத அந்த பேரின்பமாகிய சிவபேரின்பம் சிவத்தின் மீது வைக்கக்கூடிய அன்பின் வழி அனுபவிக்கக்கூடிய இன்பம். அந்த அன்பை நாம் பெருக்க வேண்டும். அதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்தா சுவாமி அதை பெருகுவதற்கு எல்லா அனுகூலத்தையும் அவர் செய்வார். அதான் சொன்னார் சித்தியார்ல, பொறுப்பறிய பேரன்பை அருளி, அதன் வழியே புகுந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே. எங்குமிலா போகம் பாருங்க, இந்த திருவும்பாவை அடிவுட்டி தான் பாடியிருக்கின்றார். தேவார திருவாசனை அடிவுற்றி எவ்வளவு அற்புதமாக பாடியிருக்கிறார் அருளந்தி சிவன் நினைச்சு பார்க்கணும். பொறுப்பறிய பேரன்பை அருளி, அதன் வழியே புகுந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே. எங்குமிலா போகம்னா செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம். எங்குமிலா போகத்தை புரிந்தே, அன்பின் வழி அந்த போகத்தை புரிவான். அந்த அன்பை ஏன் பொறுப்பறிய அன்புனார், ஏன்னா அந்த அன்பே அப்படி ஒரு ஆனந்தமா இருக்குமா, அப்படிப்பட்ட ஆனந்தத்தை தரக்கூடியது அந்த அன்பு. ஆகையினாலே நாம் அன்பை வளர்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விரைவாக அந்த எங்கும் கிடைக்காத பேரின்பத்தை அருள்வதற்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கின்றார். இன்னும் அதை விரைந்து அருள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமே. ஏன்னா அவர் யாரு, பரங்கருணை தடங்கடல், அந்த இன்பத்தை விரைந்து அருள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமே. அதுதான் விரைகளல் என்பதை வினைத்தொகையாக்கி விரைந்து அருள் செய்யக்கூடிய திருவடி என்று சொல்வதும் உண்டு. விரை என்பதை மனம் என்றும் சொல்வார்கள். விரைந்து அருளும் கடல் என்ற பொருளிலே, அருள் செய்வதற்கு விரையும் கடல் என்ற பொருளிலே வினைத்தொகையாக்கி சொல்வதும் உண்டு விரைகடலை. ஏன்னா அவர் விரைந்து இந்த பேரின்பத்தை வழங்க வேண்டும் தான் விரும்புகின்றார். நாம தான் அந்த அன்பை வளர்க்க வேண்டும். இன்பங்களிலெல்லாம் பெரிய இன்பம் எது, சிவ பேரின்பம். அந்த சிவ பேரின்பம் எனக்கு வந்து சீக்கிரம் கிடைக்குமா, இன்றே கிடைக்குமா என்று சொன்னார். இன்றே கிடைக்குமானா, இன்றே கிடைக்கும், இந்த பிறவிலேயே கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதே பெரிய விஷயம் இல்லையா? நான் அதுக்கும் மேல பெரிய ஆளுனா, இந்த பிறவியில இல்ல, இந்த பிறவியில இன்றையே வேணும் எனக்கு அந்த சிவபேரின்பம் அப்படின்னா உமாவதி சிவன் சொல்றார், இன்றைக்கு வேணும்னா இன்றைக்கே உனக்கு கிடைக்கும், அதுக்குரிய அன்பை நீ இன்றைக்கே வளர்த்துக்கொள். அந்த அன்பு இருக்குமே ஆனால், ஏன்னா அவர் வேண்டுதல் வேண்டாம இலான். மணிவாசக பெருமானுக்கு அந்த இன்பத்தை கொடுத்திருக்காருன்னா மணிவாசக பெருமான் மட்டும் அவருக்கு வேண்டியவரா, மற்றவர்கள்லாம் வேண்டாதவர்களா இல்லையே? அந்த அன்பை அவர் வளர்த்து கொண்டார். அந்த அன்பை நாமும் வளர்த்தால் நமக்கும் இன்றே அருள் புரிய பெருமான் தயாராக இருக்கின்றார். அதைத்தான் இன்பில் இனிதன்றல் இன்றுண்டேல் இன்று உண்டாம். இன்பங்களெல்லாம் தலையாய இன்பம் இன்றைக்கு கிடைக்குமானா, இன்றைக்கே கிடைக்குமா, அன்பு நிலையே அது. அந்த அன்பு நம்மிடம் இன்று இருக்குமானால் இன்றே கிடைக்கும் என்று அருமையாக சொன்னார். ஆகையினாலே எங்கும் இல்லாத இன்பத்தை நாம் பெறுவதற்கு நமக்கு வேண்டுவது அந்த அன்பு.